அப்போ காட்டுறார் அந்த அச்சு மாறி மனிதனாக பிறவி எடுத்த உயிர் வந்து தேவனாக பிறவி எடுத்தாலும் அந்த ஆகாரம் மாறுதல் இல்லை, அந்த உருவம் மாறுதல் இல்லைன்னு அதே மாதிரிதான் நம்ம வந்து தோற்றத்தோடு இருப்பான் அப்படின்னு சொல்லலாமே. அப்படின்னா நீ பூலோகம் தேவலோகம்னு ரெண்டு உலோகங்களுக்கு கூட நீ மாறி மாறி செல்ல வேண்டியதில்லை, சிந்திக்க வேண்டியதில்லை. இந்த பூலோகத்திலே பார் வந்து அச்சு மாறி தோன்றுவதை பார்னு சொல்லி எடுத்துக்காட்டு சொல்றாங்க. வண்டுகளாகி மாறும் மயிர்குட்டி மற்றோர் செந்து பண்டைய உருவம்தானே வேட்டுவனாய் பிறக்கும், கண்டுகொள் யோனியெல்லாம் கண்மத்தால் மாறும் என்றே கொண்டன சமயம் எல்லாம் இச்சொல் நீ கொண்டதெங்கே என்று கேட்கின்ற. வண்டுகளாகி மாறும் மயிர்குட்டி, மயிர்குட்டி வண்டுகளாகி மாறும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சின்ன பூச்சியா இருந்து புழுவா இருந்து அப்படியே அது வந்து படிப்படியா வளர்ச்சி அடைந்து வண்டா மாறுது இல்லையா. அறிவியல் பாடங்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், லார்வா பருவம் பியூப்பா பருவம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அதுல ஒரு இடைப்பட்ட பருவம் தான் அந்த மயிர்குட்டி என்ற பருவம். அதுக்கு அடுத்து அந்த மயிர்குட்டிங்கிற நிலைக்கு அப்புறம் என்ன ஆயிருது, அது பெரிய வண்டா மாறிடுது. அப்ப மயிர்குட்டியா இருக்கும்போது அதனுடைய உடல் அமைப்பிற்கும் வண்டா மாறின பிறகு உடமைப்புக்கும் எவ்வளவு வேற்றுமை இருக்கின்றது. ஆக இந்த மண்ணுலகத்தில் ஒரு பிறவியில கூட வந்து அந்த உடலமைப்பு இவ்வளவு தூரம் வேறுபடுகின்றதுன்னு சொன்னால், இங்க பூலோகத்துல மனிதனாக பிறவி எடுத்த உயிர் வந்து தேவலோகத்துக்கு போகும்போது அந்த உருவம் மாறாம அப்படியே இருக்கும் என்று சொல்வது எவ்வாறு பொருந்தும் என்று சொல்லி ஆசிரியர் அதனை மறுத்தருளினார். ஆக மயிர்குட்டி வண்டுகளாகி மாறும் இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு, மற்றொரு செந்து பண்டைய உருவம் தானே வேட்டுவனாய் பிறக்கும். அதாவது ஒரு புழு தன் பழைய வடிவமே வேட்டுவனாக அச்சு மாறும். அதாவது புழுவாக இருந்து அப்புறம் என்னவா மாறுது, படிப்படியா குளவியாக மாறுகின்றது. ஆக புழுவாக இருந்த நிலைக்கும் குளவியாக இருந்த நிலைக்கும் அச்சு வேறுபாடு நன்றாக காணப்படுகின்றது. ஆகையினாலே கண்டுகொள் நீ, இதையெல்லாம் நீ பார்த்து அறிந்து கொள்வாயாக. கண்மத்தால் யோனி எல்லாம் மாறும் என்றே சமயம் எல்லாம் கொண்டன, கண்மத்தால் மாறு யோனி எல்லாம் கண்மத்தால் மாறும் என்றே கொண்டன சமயம் எல்லாம் அப்படின்னு இருக்கு. அதை எப்படி நாம கொள்ளணும், கண்மத்தால் யோனியெல்லாம் மாறும் என்றே சமயம் எல்லாம் கொண்டன. எல்லா சமயங்களுக்கும் வந்து வைதிக சமயங்கள் அனைத்திற்கும் உடன்பாடான கருத்து என்னவென்றால், கண்மத்திற்கேற்ப யோனிகள் மாறுதல் உண்டு. யோனிகள் அதாவது பிறவிகள், வினைக்கு ஏற்ப ஏழு வகையான பிறவியில ஒரு வகை பிறவியிலிருந்து அதே மாதிரி சற்றும் இல்லாத வேறொரு பிறவிக்கு உயிர்கள் மாறலாம். எல்லா சமய நூல்களும் இதை ஒத்துக்கொள்ளும் பொழுது இச்சொல் நீ கொண்டது எங்கே, அக்காட்சி அளவையோடும் உரை அளவையோடும் முரணி. இப்படி இந்த மயிர்குட்டி வண்டாக மாறுவதும் புழு வந்து வேட்டுவனாக மாறுவதும் ஆகிய இந்த காட்சி அளவையோடும் முரணி, எல்லா சமயங்களும் தங்களுடைய சாத்திரங்களிலே சொல்லி வைத்திருக்கின்றனவே அந்த உரை அளவையோடும் முரணி, அச்சு மாறி உயிர்கள் பிறக்க மாட்டா என்ற இந்த முரண்பாடான போலியான கருத்தை நீ எங்கிருந்து கொண்டாய் என்று பீமாஞ்சகனை கேட்கின்றார். நீ கூறும் இக்கூற்று போலி ஆதலின் இதனை எங்கே கொண்டாய் என்று அருமையாக பதவுரை கூறினார். சுருக்கமாக பொழிப்புரை கூறுகின்றார் நம்முடைய சிவஞான சுவாமி. இம்மையிலும் வண்டு முதலியன அச்சு மாறுதல் கண்கூடாய் அறிய கிடத்தலானும், இது எல்லா சமய நூல்களுக்கும் ஒப்ப முடிந்தது ஆகலானும், அக்காட்சி அளவையோடும் உரை அளவையோடும் முரணி கூறுவார் கூற்று போலி என்பதா என்று சுருக்கமாக கூறினார். இதற்கு மேலையும் அதனுடைய கருத்தை வந்து சாதிக்கணும் நினைச்சு ஒரு தடை எழுப்புறான். என்ன, இங்க வண்டு முதலிய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் காட்டினீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது இல்லையா. அப்படி இருந்தாலும் அற்றாயினும் வண்டு முதலியினவற்றின் அவ்வச்சே பிரிதொன்றாய் பரிணமிப்பதன்றி அது அழிந்து வேறு தோன்றுவது அன்றாகலாம். ஐயா, இந்த மயிர்குட்டிங்கிற நிலையில இருந்த அந்த பூச்சி வந்து வண்டுன்னு மாறுது, இந்த மயிர்குட்டிங்கிற அந்த அச்சு தானே வண்டுன்னு வேறொரு அச்சா பரிணமிக்கின்றது, பரிணமித்து தோன்றுகின்றது. மற்றபடி இந்த மயிர்குட்டைங்கிற அச்சே வந்து அழிஞ்சு போய் அப்புறம் வண்டுங்கிற ஒரு அச்சு வந்து புதிதா தோன்றதா இல்லையே. ஆனா நீங்க சொல்லும் பொழுது இந்த பூலோகத்துல மனிதன் என்ற அந்த அச்சோடு இந்த உயிர் இருந்து அப்புறம் அந்த மனிதன் என்ற அந்த உடலே அழிந்து போய் அல்லவா தேவலோகத்துல வேற ஒரு தேவ உடலை பெறும்னு சொல்றீங்க. ஆனா இந்த மயிர்குட்டி வண்டாகும் போதோ புழு வந்து வேட்டுவனாகும் போதோ அந்த அந்த உடல் வந்து அழிஞ்சு போய் இன்னொன்று உண்டாடி இருக்கிற அந்த உடல் தானே வேற ஒரு விதமாக பரிணமித்து வேறொரு நிலை அடைகின்றது அவற்று. ஆகவே உங்களுடைய இந்த கருத்தை, ஒரு உடல் அழிந்து வேறு பிறவிக்குரிய உடலாகுங்கிற உங்க கருத்தை சாதிப்பதற்கு நீங்கள் இந்த எடுத்துக்காட்டுகளை காட்டியது பொருந்தாது அப்படின்னு ஒரு தடை எழுப்புறான். ஆகையால் அவற்றை ஈண்டு எடுத்துக்காட்டுதல் அமையாது என்பாரை நோக்கி எழுந்தது வருஞ்செயல் என்பது. இந்த தடை சொல்றவனுக்கு விடை சொல்லத்தான் வருஞ்செயல் எழுந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த செயலுக்கு நம்ம அழைத்துக் கொண்டு போகின்றார். இப்படியெல்லாம் வந்து தடை இருக்கின்றது, அதற்கு இந்த பாடல் இப்படி விடை கூறுகின்றதெல்லாம் உரையால் மட்டுமே நாம் நம்முடைய சுவாமியுடைய உரையால் மட்டுமே அறிய முடிகின்றது. அல்லது எத்தனையோ அச்சுமாறுவதற்கு பல்வேறு உவமைகள் சொல்றாங்க ஐயா, பல்வேறு பாடல்கள் அப்படின்ட்டு பேரும் சுவாமிகள் தான் அதை அருமையா காட்டுறாங்க. அப்படியா, இந்த எடுத்துக்காட்டு பொருந்தாதா, இந்த எடுத்துக்காட்டு உனக்கு திருப்தி இல்லை என்றால் இன்னும் எடுத்துக்காட்டு தருகின்றேன் அப்படிங்கிறார். என்ன, அகலியை கல்லதானால் அரி பல பிறவி ஆனான். அகலிகை என்னன்னா அவருடைய அந்த பெண் என்ற அச்சோடு வாழ்ந்த பிறவி எங்க இருக்கிறது, அப்புறம் கல்லாக கிடந்த பிறவி எங்க இருக்கின்றது. கல்லும் பிறவி வர்க்கத்தில் ஒன்று நம்முடைய சிவபுராணம் சொல்கின்றது, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். அகலியை கல்லதானால் அரி பல பிறவியான, அந்த ஒவ்வொரு பிறவியும் ஒரே மாதிரியா இருக்கு, ஒரே அச்சோடையா இருக்கு, எல்லாம் மனித பிறவியா, எல்லாம் தேவ பிறவியா, அது எல்லாம் விலங்கு பிறவியா, எல்லா விதமான எல்லா ரகங்களும் அதுல இருக்கு. தசாவதாரத்தில் இல்லையா, அரி பல பிறவி ஆனான். அது மட்டுமா, பகலவன் குலத்தில் தோன்றி பாரணா முழுதும் ஆண்டு நிகரிலா அரசனாகும். எது சிலந்தி, சிலந்திதான் என்னாச்சு, பகலவன் சூரிய வம்சத்தில் தோன்றி, பகலவன் குலத்தில் தோன்றி கோச்சங்க சோழனாக இருந்து இல்லையா, நிகரிலா அரசனாகும், பாரணா முழுது ஆண்டு நிகரிலா அரசனாகும் சிலந்தி. நீடு உலகம் போற்ற சகமதில் எலிதானன்றோ மாவழி ஆய்த்துத்தானே. மகாபலி சக்கரவர்த்தி யாரு, பூர்வ ஜென்மம் என்ன, எலி, எலி அல்லவா மகாபலி சக்கரவர்த்தி ஆச்சு. ஆக இத்தனை ஓமைகளையும் பார்த்தால் நீ தெரிய வேண்டாமா என்று கேட்கின்றார். அகலியை, அகலிகையானவள் கல்லதானால் கௌதம முனிவன் இட்ட சாப வயத்தால் கல்லாக அச்சு அழிந்தே மாறினாள். அந்த பெண் அச்சு அழிந்துதான் கல்லு கல் என்ற அச்சு கொண்டு பிறவி மாறினாள். கௌதம முனிவன் இட்ட சாப வயத்தால் அரி மாயோனானவன் பல பிறவியானான். திருகுமுனிவன் இட்ட சாப வயத்தான் மற்றம் முதலியாக தசவித தோற்றத்திலும் அச்சழிந்தே மாறினான் என்பதும். சிலந்தி, சிலம்பி பூச்சியானது பகலவன் குலத்தில் தோன்றி சூரிய வம்சத்தில் உதித்து பாரலாம் முழுதும் ஆண்டு பூமி முழுவதும் ஆளும்படி நிகரிலா அரசனாகும். முதல்வன் அருளால் ஒப்பில்லாத அரசனாக அச்சு அழிந்தே மாறியது என்பதும். எலிதான் அன்றோ எலியானது சகமதில் நில உலகின் கண்ணே நீண்ட உலகம் போற்ற துறக்க உலகத்துள்ளாரும் துதிக்கும்படி மாவழி ஆய்த்துத்தானே. முதல்வன் அருளால் மகாபலி சக்கரவர்த்தியாக அச்சு அழிந்தே மாறியது என்றும் என்பதும் கேட்கப்படுதலான் யாண்டும் அவ்வாறே தெளியப்படும். எல்லா இடத்திலும் உயிர்கள் அச்சு மாறி திறக்க முடியும் என்ற கருத்தே உண்மை என்பது தெளிவாகும். அச்சு அழிந்தே மாறுதலும் அகலியை முதலியோர் மாட்டு கேட்கப்படுதலான் யாண்டும் அவ்வாறே தெளியப்படும் என்பதான் என்று பொழிப்புரை சுருக்கமாக உள்ளது. அப்ப இதனையும் என்ன வந்து அடம்பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இதனையும் அடம்பிடிக்கிறான் யாரு, மீமாம்சன். இதான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் அவன் மறுக்க முடியாது. ஏன்னா புராண சான்று அவனுக்கு, புராணம் வேத புராணங்கள்லாம் பிரமாணம் தான். ஆனாலும் இந்த கடைசி வரைக்கும் நம்ம வந்து சாதிச்சு பார்ப்போமே அப்படிங்கிற கோட்பாடுடைய நல்லவன் வந்து அதனால சொல்றான், அகலியை முதலியோர்க்கு அஞ்ஞனம் மாறியதும் சாப அருள்களான் ஆயதன்றி கண்ம மாத்திரையால் ஆயதென்றா ஆகலான். ஐயா, வினை காரணமாக உயிர்கள் அச்சு மாறி பிறக்கும் நீங்க சொன்னீங்க, ஆனா சொல்லிட்டு நீங்க வந்து அகலியையும் திருமாலையும் இந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி கோச்சங்க சோழன நீங்க வந்து காட்டுறீங்க. இதெல்லாம் வந்து சாபத்தாலும் அருளாலும் தான். என்ன, அகலியையும் திருமாலும் சாபத்தாலே அச்சு மாறி பிறந்தாரு, மகாபலி சக்கரவர்த்தியும் கோச்சங்க சோழனும் அருளால வந்து விசேட அருளால அவர்கள் அச்சு மாறி பிறந்தார். மற்றபடி பொதுவா வினைமயத்தால் அப்படி அச்சு மாறி பிறக்கும் சொல்ல முடியாது. சாபம் அருள்னு சிறப்பா வரும்போதுதான் அந்த மாதிரி அச்சு மாறி பிறத்தல் உண்டு சொல்லிட்டு சாதிக்கிறான். சாப அருள்களால் ஆயதன்றி கண்ம மாத்திரையான ஆயதென்று ஆகலான். அதுவே பற்றி யாண்டும் அவ்வாறு கோடல் பொருந்தான். சாபம் அருள்னு வரும்போது இந்த சிறப்பான இடங்கள்ல நீங்க வச்சுக்கலாம். அது மாதிரி எல்லா இடத்துலையும் எந்த வினை செய்தாலும் அப்படி அச்சு மாறி பிறக்கும் சொல்வது பொருந்தாது என்பாரை நோக்கி எழுந்தது வருஞ்செயுள் என்பது அப்படின்னு அடுத்த செயலுக்கு அப்படியே தோற்றுவார். இப்படி உரை நம்ம அழைத்து சென்றது என்றால் யார் இந்த புத்தகத்தை வந்து மூட முடியும். அந்த நாவல் படித்தேன் சார், அப்படி எடுத்தா மூடவே முடியலங்கிறான். ஆகவே இவற்றையெல்லாம் படித்தாங்க அந்த உண்மை சுவை தெரியும். அதெல்லாம் வந்து பொய்யை வந்து சுவைபட காட்டுவது. நம்முடைய மனப்பிடிப்பின் காரணமாக பொய்யும் நமக்கு சில சமயம் சுவையா தெரியறான். ஆனா இது வந்து மெய்யான உண்மையினுடைய சுவையை காட்டுவது, உண்மை ஞானத்தினுடைய சுவையை காட்டுவது. அருமையா சொல்ற, செப்பினாய் மாற வேறு சிவர் விதியாலே கண்மால் வைப்பொரு யோனியெல்லாம் மாறி வந்திடா இங்கு என்னின். மீமாஞ்சகனே இவ்வாறு கூறுவாய் என்றால் என்ன, எவ்வாறு கூறுகின்றாய், சிலர் சாப அருள்களாலே அச்சடிந்தே மாறும்படி வந்தது என்று கூறி கண்ம மாத்திரைக்கு ஏதுவாய் அமைந்துள்ள யோனிகளில் உயிர் அச்சடைந்து மாறுதல் இன்று என இன்று நீ சொல்லின், இங்கு நீ அப்படி சொல்லுவாய் என்றால் எப்படியானும் எவ்வகையானும் செய்திக்கு இறை கரியாவன் என்றே, உயிர்கள் செய்யும் கண்மங்கட்கு முதல்வன் சான்று என்றே முற்பட மொழிந்தே. ஏற்கனவே உள்ள பாடல்கள் நான் சொல்லியிருக்கிறேன், என்ன பாடல்கள்னு சுவாமி தான் உரையில காட்டுறாங்க. மறைகள் ஈசன் சொல் என்று சொல்லி தொடங்கி வருது இல்லையா, அந்த பாடல்கள் அது தொடங்கி வருகின்ற பாடல்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். எந்த வினைக்கும் இறைவன் தான் சாட்சியா இருக்கின்றான், அவன் தான் வந்து பலன்களை ஊட்டுகின்றான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப அழகா வந்து நிலைநாட்ட போறாது இப்போ. என்ன மறைகள் ஈசன் சொல் என்பது முதலாக மேற்கூறி போந்தாம் ஆகலின் எல்லாம் முதல்வந்தன் விதியே ஆகும். வினைப்பயன் எனப்பட்டனவெல்லாம் முதல்வனுடைய சாப அருள்களே ஆகலின். ஐயா சாபத்தாலையும் அருளாலையும் தான் அச்சுமாறுன்னு சொல்றிய, எல்லா வினைக்கும் வினைப்பலன்களாலையும் அப்படி அச்சுமாறாதுன்னு சொல்றிய. வினைப்பலன்கள் என்ன, வினைப்பலன்கள் என்பன என்ன? ஒரு நல்வினைக்கு பலன் கொடுக்கின்றார் சுவாமி அருள்கின்றார், ஒரு தீவினைக்கு பலன் கொடுக்கின்றார் அது சாபம் தானே. நீ இந்த தீவினை செய்ததனால் இந்த தாழ்ந்த பிறவியில் கிட அப்படின்னு போடுறது என்ன, சாபம் தானே. இந்த நல்வினை செய்ததால் இந்த புண்ணியத்தெல்லாம் நீ வந்து சிறந்த பிறவி எடுத்து அனுபவிங்கிறது என்ன, அனுகிரகம் தானே. ஆகவே முதல்வன் கொடுக்கின்ற வினைப்பலன்களே வந்து நல்வினைப்பலன் தீவினைப்பலன் ஒன்னு அனுகிரகமாவும் ஒன்னு சாபமும் தானே இருக்கு. ஆகவே சாப அனுகிரகங்களுக்கு மட்டும்தான் அச்சுமாறும், எல்லா வினைப்பலன்களுக்கும் மாறாதனி சொல்வது பொருந்தாது. வினைப்பலன்கள்னாலே அது வந்து ஒன்று சாபமாகவோ அல்லது அனுகிரகமாக தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி அருமையாக நினைக்கிறேன். வினைப்பயன் எனப்பட்டனவெல்லாம் முதல்வனுடைய சாப அருள்களே ஆகலின் விசேடமின்மையான். அகலியை கல்லான போதுதான் அது சாபம், அது வந்து ஒரு முனிவர் வாயிலா வெளிப்படும் போது அது சாபம் நமக்கு தெரியுது. மற்றபடி அதை முதல்வன் வந்து அதை வந்து சாபமாகவோ அருளாகவோ தான் கொடுத்துட்டு இருக்கான் ஏதாவது ஒரு வழியினால. ஆகவே முனிவர்கள் மூலமாக அது வந்து சவிக்கப்படும் பொழுதோ அருளப்படும் பொழுதோ தான் நம்ம சாபம் அருளும் இல்லை, வேற எது வழியே வந்தாலும் அது வந்து முனிவர்களுடைய அவர்களோதும் முதல்வனுடைய சாபம் முதல்வனுடைய அனுகிரகம் தான் இல்லையா. அந்த முதல்வனை தான் அவர்கள் இடத்துல வந்து முதல்வன் நிறைந்து இருப்பதனால தான் அவர்கள் நிறைமொழி மாந்தர், அவர்கள் மொழி நிறைமொழியா இருக்கிறது இல்லையா. ஆகையினாலே மறைகள் ஈசன் சொல் என்பது முதலாக மேற்கூறி போந்தமையின் வினைப்பயன் எனப்பட்டவெல்லாம் முதல்வனுடைய சாப அருள்களே ஆகலின் விசேடமின்மையான். இந்த இடத்துலதான் அது சாபம், அந்த இடத்துலதான் அது அனுகிரகம் அப்படின்னு இல்ல. எல்லா வினைப்பழங்களும் சாபமாகவோ அல்லது அனுகிரகமாக தான் இருக்கும், அதுல விசேடமா இதுதான் சாபம் இதுதான் அனுக்கிறோம் சொல்வதற்கு இல்ல. விசேடமின்மையான் ஓரிடத்திற்கு கண்டது யாண்டும் ஒக்கும். அகலிய இடத்தும் அரிய இடத்தும் கோச்சங்க சோழன் இடத்தும் இப்படி சில இடங்கள்ல கண்டது எல்லா இடத்துக்கும் பொருந்தத்தான் செய்யும், அச்சு மாறி பிறக்கத்தான் செய்யும்னாரு. விதின்னு பாடல்ல இருக்கு, விதிங்கிறதுக்கு சாதாரண பொருள் சொல்லலாம், ஆனா இந்த இடத்துல தடை என்ன அதுக்கு ஏற்ப விடை எப்படி கொடுக்கணும் சொல்லிட்டு விதி என்பதற்கு சாப அருள்கள் என்று சொல்லி பொருள் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் மூலம்தான் ஆசிரியருடைய உள்ளக்கிடை நமக்கு தெளிவிக்கின்றார்கள். விதி என்றது இன்று சாப அருள்கள் மேற்று சாப அருள்கள் மேல் நின்றது. இவை ஐந்து செய்யுளானும் இதுவரை வந்து ஐந்து செய்யுளானும் யார மறுத்திருக்கு, மீமாஞ்சகரின் ஒரு சாரார். அது மீமாஞ்சகர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேதம் இருக்கு போல. மீமாஞ்சகரின் ஒரு சாரார் மதம் பற்றி அவருடைய கருத்து பற்றி ஆசங்கித்து பரிகரித்து அவருடைய கருத்தை வாங்கி அதை மறுத்து தான் பல பேதங்காட்டி என மேற்கூறியது சாதிக்கப்பட்டது. அந்த இருவினை அனாதின்னு சொல்லி அந்த காரிய கண்மத்தை சொல்ற பாடல்ல இந்த இருவினையானது பல பிறவி பேதங்களுக்கு காரணமாக விளங்குகின்றதுன்னு சொல்ற இடம் இருக்கு. தான் பல பேதங்காட்டி அதை மறுக்கான் யாரு, மீமாஞ்சகர் ஒரு சாரார். அவனுடைய மறுப்பை வாங்கி அதை நீக்கி தான் பல பேதங்காட்டி என்ற கருத்தானது சாதிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து செய்யுளாலும் என்று சொல்லி அருமையாக நம்முடைய மாதவ சிவஞானவிகள் விளக்கி அருளியிருக்கின்றார்கள். அச்சையல் நோக்கிற்றை நோக்கி நிற்கும் உயிர் மற்றோர் அச்சினை பற்றுதல் யாஞ்சனம் செல்லும். இதற்கு மேலேயும் கேள்வி கேட்கிறான், ஐயா ஒரு பிறவியின் எடுத்த உயிர் வந்து அந்த பிறவியே மறுபடி வேணும்னு சொல்லிதானே நாடி நிற்கும், அந்த பிறவியிலே அது பழகி விட்டது, எத்தனையோ காலம் மனிதனாகவே வாழ்ந்து விட்டது இந்த குறிப்பிட்ட பிறவியில அல்லது விலங்காகவே வாழ்ந்து விட்டது. இன்னொரு பிறவி கிடைக்கும் போதும் அது வந்து அந்த அறிவின் நில அந்த அதை மாதிரி உடம்பு சாரம் தானே நினைக்கும், மீண்டும் ஒரு மனித உடல் மீண்டும் ஒரு விலங்கு உடல்னு எடுத்த பிறவியை தானே மறுபடியும் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்கும். ஏன்னா அது நோக்கிற்றை நோக்கி நிற்கும், நம்ம அது வந்து என்ன அனுபவிச்சதோ அதையே வேணும்னு நிற்கும் இல்லையா. ஆகவே அதுக்கு எப்படி அச்சுமாறு அவனுக்கு எப்படி எந்த கோணங்கள் எல்லாம் சந்தேகம் எடுத்தோ அதை எல்லாத்தையும் கேட்டுடுறான், எல்லாத்துக்கும் விடை சொல்லிவிடுகின்றார்கள். ஆகவே நோக்கிற்றை நோக்கி நிற்கும் உயிர் மற்றோர் அச்சினை பற்றுதல் யாஞ்சனம் செல்லும் என்பாரை நோக்கி இழந்தது வருந்தையுள் என்பது என்ன, அவ்வவ யோனிதோறும் அவ்வவ உலகந்தோறும் செவ்விதின் அறிந்து கண்மம் சேர்ந்திடா சீவன் சேரா இவ்வகை தம்மிற் சேர்வும் இறை செயலானால் செய்த எவ்வுருவும் தன் கண்மால் மாற்றுவன் இறைவன்தானே என்ன. பதவுரையை பார்க்கலாம். பதவுரையில நம்முடைய குருமூர்த்திகள் நமக்கு விரிவாக அருள் செய்துள்ளார்கள். கண்மம் அவ்வவ யோனிதோறும் அவ்வவ உலகந்தோறும் செவ்விலின் அறிந்து சேர்ந்திடா. ஏற்கனவே நம்ம நிலைநாட்டிய கருத்து தான். வினையே போய் என்ன செய்யாது, அந்தந்த பிறவியில போய் சேராது, அந்தந்த உலகத்துல போய் தானா போய் சேராது. வினைன்னா அவை சடம், அதுதான் சொல்றாங்க. வினைகள் சடம் ஆகலின் அவ்வவற்றுக்கு ஈடாகிய தணுக்களையும் புவனங்களையும் நேராக அறிந்து சென்று அணைய மாட்டார். தணுக்கள்னா உடம்புகள், புவனங்கள்னா உலகங்கள். அணைய மாட்டானா போய் சேரமாட்டா. வினையே தானா போய் உலகத்தையோ உடம்பையோ தானா போய் சேரமாட்டா. சரி, சீவன் சேரா, உயிர்கள் சேதனமாய், வினைதான சடம், ஆனா உயிர்கள் சேதனம் தானே, அதாவது அறிவுடைய பொருள்கள் தானே. அப்ப உயிர்களே வினைப்பழங்களை தாமே அடையும் அப்படின்னு சொன்னா அவையும் அடைய மாட்டா. ஏன், உயிர்கள் சேதனம் ஆயினும் தமக்கென அறிவின்மையான், இறைவன் அறிவித்தாலன்றி அறியும் ஆற்றல் இல்லாததுனால அவையே அவற்றது பயனை அறிந்து எடுத்துக்கொண்டு நுகரமாட்டான். அப்ப வினையும் உயிரும் சேருது அப்படின்னா, வினைப்படந்த போய் உயிர் பொருந்ததுன்னா இது எப்படி நடக்கு? இவ்வகை தம்மில் சேர்வும் இஞ்சனமாதலின் மாயை வினைகளை காரியப்படுத்தி உயிர்களுக்கு சேர்த்தலும் இறை செயலானால் இறைவனே என்பது மேற்பாரிசேன அளவையால் பெறப்பட்டமை. ஏற்கனவே சாதித்த கருத்து தான் இது. அதாவது ஒரு வினை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு எட்டு முதல் நிலைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஒரு முதல்நிலை உயிர், மற்ற ஏழு முதல்நிலைகளும் நம்ம பார்த்தோம். மற்ற ஏழு முதல்நிலைகளும் சடம், அதனால ஏழு போய் உயிரை சேராது. உயிர் வந்து சித்தானாலும் அந்த ஏழு முதல்நிலைகள் கூட சேர்ந்தாதான் அது வினையே செய்ய முடியும். ஆகவே உயிராகவும் போய் அந்த ஏழு முதல்நிலையோட சேராது. ஆகையினால ஒளிப்பு அளவை, இவனும் போய் அவனை பார்க்க முடியாது, அவனும் வந்து இவனை பார்க்க முடியாது. அப்ப ரெண்டு பேரும் பாக்குறாங்கன்னா வேற ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சிருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் என்ன சொல்லுவாங்க, ஒளிப்பு அளவை. ஒளிப்பு அளவைனா இவனும் இல்லை அவனும் இல்லை அப்படிங்கும் போது அப்ப எஞ்சி உள்ளவன் தான். ஆகவே இந்த ஏழு முதல்நிலைகளும் உயிராகிய முதல்நிலையை அடைய முடியாது, உயிரும் அந்த ஏழை அடைய முடியாது தானாக. ஆனால் இந்த உயிரானது அந்த ஏழோடு சேர்ந்து இருக்கின்றது. அப்போ இந்த ஏழையும் இந்த உயிரையும் சேர்த்து வைத்தவன் ஒருவன் உண்டுன்னு பாரிசேட அளவை, அதான் ஒளிப்பு அளவை. அந்த பாரிசேட அளவையாலே முதல்வன் தான் வினைப்படன் கூட்டுகின்றான் சொல்லி உலகுயிர் கரணங்காலம் என்ற ஒரு பாடலை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோமே, அதைத்தான் இங்க மீறம் நினைவூட்டுகின்றான். பாரிசேட அளவையால் பெறப்பட்டமையும் அது உயிர் முதலியவற்றின் செயல் அண்மையான் வினையினுடைய சுதந்திர செயலோ அல்லது உயிரினுடைய சுதந்திர செயலோ அல்ல என்பதால் எவ்வகை அச்சையும் தங்கன்பால் மாற்றும். எல்லாம் ஏன் பார்த்ததை ஏன் திரும்ப சொல்றாங்க? முதல்வன் தான் வினைப்படன் ஊட்டுவான்னு ஏற்கனவே நிலநாட்டியது தானே, அதை ஏன் நீளங்க சொல்றாங்க அப்படின்னா, அவன் ஐயன் கேட்கிறான் இல்லையா, உயிர் வந்து எடுத்த பிறவியே எடுக்கணும்னு தானே நினைத்துக் கொண்டிருக்கும் அப்படின்னா, அது என்ன உயிரோட சுதந்திர இச்சைப்படியா பிறவி வர்றது? முதல்வன் எதை கூட்டுறானோ அந்த பிறவி தானே உயிருக்கு கிடைக்கும். இது நோக்கிட்டு நோக்கி நிற்கலாம், ஆனா முதல்வனா பார்த்து இந்த அச்சை மாத்தி மனித பிறவியை மாத்தி வேறொரு பிறவி கொடுத்தான்னா அதை உயிர் வந்து பெற்றுதானே ஆகணும், உயிருக்கு தான் அந்த சுதந்திரம் இல்லையே. அது முதல்வன் வழி நின்று உய்வதற்குரியது. எனக்கு இந்த பிறவிதான் அந்த பிறவிதான் எடுப்பேன், அச்சு மாறினா அந்த பிறவியில நான் புக மாட்டேன்னு சொல்லக்கூடிய சுதந்திரம் உயிருக்கு அது. அவன் அறிவித்தார்ன்றி இதுக்கு அறிவே விளங்காது. அதான் அந்த பழைய கருத்துக்களை தான் நினைவூட்டுகின்றார். அதான் வந்து பொலிப்புறையிலும் சுவாமிகள் அருள் செய்தார்கள், மாயை வினைகளை காரியப்படுத்தி, அதாவது தனுகரண புவன போகங்களை வந்து வினைக்கு ஈடாக அதை வந்து உயிருக்கு கூற்றாம பாருங்க. அதான் மாயை வினைகளை காரியப்படுத்தி உயிர்க்கு சேர்த்துவான் இறைவனே என்பது மேற்பாரிசேட அளவையால் பெறப்பட்டமையும் உலகுடல் கரணங்காலம் என்ற பாடலிலே ஒளிவளவையால் பெறப்பட்டதால் அது உயிர் முதலியவற்றின் செயல் அண்மையால் மாயையும் வினையையும் கூட்டுவது, அதாவது அப்படின்னா வினைக்கு ஈடாக உடலை பெறுவது, அது உயிருடைய செயல் அல்ல. உயிருடைய செயல் அண்மையான் இறைவன் செய்த அச்சை, அந்த மனித பிறவி மனித உடல் அப்படின்னு இருக்கு, விலங்கு உடல் இருக்கு, தேவ உடல் இருக்கு, அந்த அச்சை வந்து யாரால் செய்யப்பட்டது? இறைவனால் செய்யப்பட்டது. இறைவன் செய்த அச்சை இறைவன் மாற்றுவதற்கன் ஆசங்க என்னை, அந்த உடலை படைத்தவன் இறைவன், ஒரு பிறவியில் அந்த உடலை கொடுக்கின்றான், இன்னொரு பிறவியில வேறு ஒரு உடலாக மாற்றி அந்த இறைவன் கொடுத்தால் அதுல என்ன வந்து எப்படி மாறும் அச்சு மாறும்னு கேட்கறது என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன உயிரா சுதந்திரமா, உயிருடைய சுதந்திரமா அங்க இருக்குது, இது நோக்கிச்சே நோக்கி நிற்கும், இது எப்படி வேற ஒரு பிறவியில போய் சேரும் அப்படின்னா, என்ன இது இஷ்டப்படியா பிறவி சேர்றது? மாயையும் வினையையும் காரியப்படுத்தி உயிரிடம் கூட்டுபவன் யாரு? முதல்வன் அல்லவா? அவன் வந்து ஒரு அச்சில் பிறந்த உயிரை வேறொரு அச்சில் வந்து கூட்டினா அதுல நாம கேள்வி கேட்கறதுக்கு என்னையா இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அருமையா சொன்னார்கள். இறைவன் செய்த அச்சை இறைவன் மாற்றுவதற்கன் ஆசங்க என்னை என்பதான். அந்த இடத்துல என்ன கேள்வி வேண்டியிருக்குன்னா, இவ்வென்பது அகரவீற்று பலவரி சொல், அகரவீற்று என்பதுதான் அந்த சேர்த்து எழுதும் போது வகரவீற்றுன்னு இருக்கு. இவ் என்பது அவ்வவ அப்படின்னு வருது இல்லையா, அவ்வவ யோனிதோறும் அவ்வவ உலகந்தோறும் அந்த இடத்துலதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து அச்சுப்பிழையாக இருக்கிறான் இவன் வந்தது. அவ்வவ யோனிதோறும் அவ்வவ ஊடகந்தோறும் முதல் அடியில் வந்திருக்கு இல்லையா, அவ்வவ அவ்வவன்னா என்ன அப்படின்னா அந்தந்த அப்படின்னு சொல்லி வருது. அப்ப வந்து அது வந்து என்ன அப்படின்னா பலவரி சொல்லலாம், என்ன பலவின் பால் அப்படின்னு அர்த்தம். அந்தந்த அப்படின்னா அது பலவின் பால், பலவின் பால் தான் வந்து பலவரி சொல்லாங்க. அகர ஈருன்னா அகரம் வந்து ஈரா இருக்கு, அன்பராத அகர வீட்டு சொல். இப்ப வந்து இந்த நல்லன அப்படின்னு சொல்ற இடத்துல நல்ல அப்படிங்கிறாங்க, நல்ல என்றால் நல்லன நல்லவை அப்படின்னு பன்மை சொல்லுது, நல்லவை நல்லன அப்படிங்கிற பன்மை சொல் தான் நல்லன் இருக்கு. எந்த இடத்துல இருக்குன்னா கோளறுபதியத்துல இருக்கு, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவை நல்லன நல்லன அல்லது அவை நல்லவை நல்லவை அப்படிங்கறத அவை நல்ல நல்லன்றது. நல்லவை அப்படின்னு இருக்க வேண்டிய பன்மை சொல் வந்து அகர ஈராவே இருக்கு நல்லன்னு சொல்லிட்டு, அதான் வந்து அகர ஈற்று பலவரி சொல். இதனால் மேலது வலியுறுத்தப்பட்டது, இதனால் அச்சுமா உயிர்கள் அச்சுமாறி பிறக்கும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. இவ்வாறு அருமையாக இந்த கருத்தை கூறினார்கள். இதற்கு மேல் என்ன தடை எழுகின்றது என்று சொன்னால், அச்சுமாறி பிறக்காது என்ற அந்த தடையெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, ஏன்னா நன்றாக நிலைநாட்டியாச்சு. இதுக்கு மேல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சர்க்காரியவாதம் நாம ஒரு கருத்தை வைத்திருக்கிறோமே, அந்த சர்க்காரியவாதத்திற்கு வந்து அது இழுக்காகிவிடக் கூடாதே அப்படின்னு ஒரு ஐயம் தோன்றினா, அதுக்கு வந்து நியாயமான முறையில வந்து அந்த ஐயம் தோன்றி இருக்கிறது, அதுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அதான் வந்து இங்க அடுத்த விவாதம். அற்றையேல் இவ்வாறு அச்சுமாறி தோன்றுமாயின், எது உயிர்கள், உயிர்கள் வந்து இவ்வாறு அச்சுமாறி ஒரு வகை பிறவியிலிருந்து வேறொரு வகை பிறவிக்கு அவை வந்து தோன்றும் என்று சொன்னால், சர்க்காரியவாதத்திற்கு இழுக்காம் போலும் உள்ளதுதான காரியப்படும்னு சொல்லுவோம் சர்க்காரியவாதம், அந்த சர்க்காரியவாதத்தோடு பொருந்தாமல் போய்விடும் போலும் என்பாரை நோக்கி எழுந்தது வருந்தை விழுந்தது. அவ்வாறு ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றார்களே அவர்களுக்கு விடை சொல்வதற்கு எழுந்தது வருந்தையுள் என்று கூறினார். அந்த வருந்தையுளை அப்பொழுது நாம் பார்க்கிறோம். சர்க்காரியவாதம்னா என்ன நம்ம மீட ஞாபகப்படுத்திக் கொள்வார், அதாவது ஏற்கனவே சொன்னதுதான் முதல் சூத்திர, முதல் சூத்திரம் முதல் அதிகரணத்தில், அதாவது மண்ணில் இருந்து பானை சட்டி குடம் போன்றவையெல்லாம் வந்து குயவனால் தோற்றுவிக்கப்படுகின்றன சொன்னா, இந்த பானை சட்டி குடம்லாம் ஏற்கனவே அந்த மண்ணில் சூக்குவமாக இருந்தன. அப்படி சூக்குவமாக முதல் காரணத்தில் காரியங்கள் இருக்க வேண்டும், அப்படி சூக்குவமாக இருக்கின்ற காரியங்கள் தான் நிமித்த காரணமும் துணை காரணமும் சேரும் வழி தூளமாக பரிணமிக்கும், அதுதான் வந்து சர்க்காரியவாதம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த தூள உடல்கள்லாம் வந்து தூள உடல்ல தான் பிறவி பேதம் வருது, மனித பிறவி விலங்கு பிறவி தாவர பிறவி பறவை பிறவி, இந்த பிறவி பேதங்கள் எதுல வருகின்றது, தூள உடம்புல தான். பறவை பிறவி எடுத்த உயிராக இருக்கட்டும் அல்லது மனித பிறவி எடுத்த உயிராக இருக்கட்டும் தாவர பிறவி எடுத்த உயிராக இருக்கட்டும் எழுவகை பிறவியில எந்த பிறவியில இருக்கிற உயிராகட்டும், அந்த உயிர்களுக்கிடையே சூக்கும உடம்புகள் எந்த பேதமும் இல்லை. சூக்க உடம்புகள்ல என்னென்ன உறுப்புகள் உள்ளன அதையெல்லாம் அடுத்த மூன்றாம் அதிகரணத்தில் விளக்கமா பார்க்க போகின்றோம், அங்க அதை சூக்க உடம்பை பத்தி விளக்கமா பார்ப்போம். இப்ப அந்த சூக்க உடம்புகளுக்குள் எந்த பேதமும் இல்லை, எழுவகை பிறவிகளில் எந்த பிறவியில் உயிர் இருந்தாலும் சரி சூக்க உடம்பு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனியா சூக்க உடம்பு இருக்கு, ஆனா அது ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. தூள உடம்புல தான் வந்து பிறவி பேதங்கள். அப்போ ஒரே மாதிரியான சூக்க உடம்புல இருந்து எப்படி ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத தூள உடம்புகள், பறவை தூள உடம்பு மிருக தூள உடம்பு மனித தூள உடம்பு தேவ தூள உடம்பு நரகலோகத்துக்கிட்ட தூள உடம்புன்னு இப்படி எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத பல்வேறு தூள உடம்புகள் ஒரே சூக்ம உடம்பில் இருந்து எப்படி தோன்றும், ஏன் ஒரு உயிர் வந்து சூக்க உடம்போட கூடி உள்ளது அது வினைக்கேற்ப மனித பிறவி எடுக்கிறது வச்சுக்கிடுவோம், அந்த மனித உடல் எதுல இருந்து வருது, அந்த சூக்ம உடல் இருந்து தான் தோன்றுகிறது. அப்புறம் வந்து தேவ உடல் தோன்றுதுன்னா அதுவும் அதே சூக்க உடல்ல இருந்தான், பூச்சி உடல் தோன்றுதுனாலும் அதுவும் அதே சூக்க உடல்ல இருந்துதான். இந்த பூச்சி உடல் மனித உடல் தேவ உடல் ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவை, ஒன்று மாதிரி இன்னொன்று இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற முறையில் இருக்கின்ற பல்வேறு தூள சரீரங்களும் ஒரே சூக்ம சரீரத்திலிருந்து தோன்றும்னா அது எப்படி உள்ளதுதானே தோன்றும், சூக்ம சரீரமாகிய சூக்ம சரீரம் தான் இந்த மண் மாதிரி காரணம், அதிலிருந்து தோன்ற சூழ சரீரங்கள்லாம் பானை சட்டி குடம் மாதிரி காரியங்கள், பல்வேறு வகையான தூள சரீரங்கள் ஏழு வகை பிறவி பேதங்களுக்கு ஏற்ப உள்ள தூள சரீரங்கள். அப்ப எப்படி அந்த ஒரே சூக்ம சரீரத்திலிருந்து பல்வேறு வகையான தூள சரீரங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற தூள சரீரங்கள் தோன்றும் அப்படின்னா, அப்போ அது வந்து ஏற்கனவே அது சக்தி ரூபமா சூக்குவமா அந்த சூக்ம உடல இருந்தாதானே அவர் தோன்ற முடியும். அப்ப எப்படி தொடர்பற்ற சரீரங்கள் வந்து ஒரே கோணம்ல இருக்க முடியும் இல்லையா? பாணி பானை சட்டி குடம் தான் ஒரு தொடர்பு இருக்கு அவற்றுக்கிடையே. ஆனா மனித உடல், வண்டு உடல், புழு உடல், தேவ உடல், இவ்வளவு வேற்றுமை கொண்ட உடல்கள் எல்லாம் எப்படி ஒரே சூக்ம சரீரத்தினது வந்து சக்திமயமா அடங்கி இருக்கும்? இது சர்க்காரியவாதத்துக்கு வந்து கொஞ்சம் இழுக்கு வந்துடும் போலுக்கு அப்படின்னு ஒரு நியாயமான சந்தேகம் வரும் பொழுது அதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். மிக நுணுக்கமான விளக்கங்கள். நாம் அது வந்து ரொம்ப அரிய கருத்துக்கள். சித்தியாரில் தான் நாம் அந்த கருத்துக்களை பார்க்க முடியும். சிவாகமங்களில் இருக்கின்ற அந்த கருத்துக்களை வந்து நாமெல்லாம் ஆகமங்களை கற்று அதை உணர்வது என்பது எத்துணை அரிது. நம்முடைய அரவிந்த் சிவாச்சாரிய பெருமான் நமக்காக கருணையோடு அதை அந்த செய்திகளை கூட இங்கே வந்து விரிவாக விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு நம்முடைய மாதவ சிவஞானியுடைய உரை தான் வந்து அது ஒன்றோடு ஒன்று முரண்படாதவாறு மிக அருமையாக நமக்கு அதனுடைய உண்மை பொருளை காட்டியுள்ளார்கள். அவருடைய உரை இல்லை என்று சொன்னால் இந்த சிவஞான சித்தியாருடைய உண்மை பொருளை ஒருவரும் ஒரு காலம் உணர முடியாது என்று நாம் துணிந்து கூறலாம். ஆக அப்படிப்பட்ட அருமையான அந்த உரை வந்து சிறப்பான உரை. ஆனால் பல இடங்களிலே வந்து சுவாமியுடைய உரையில தான் அந்த உண்மை பொருள் வந்து உணரத்தக்கதாக உள்ளது. ஏனருடைய உரைகளிலே அந்த உண்மை பொருளை நாம் வந்து உணர்வது அரிது, உணர இயலாது. அதனுடைய கருத்தே வேற மாதிரி அங்கே காட்டப்படும். ஏன்னா அந்த உணர்வு அரிதுதான். நம்முடைய நமச்சிவாயமூர்த்தியுடைய இந்த குரு பரம்பரையிலே வந்ததினாலே, திருக்கைலாய பரம்பரையிலே வந்த சந்தான குறவர், அகச்சந்தான குறவர், புறச்சந்தான குறவர், இவர்கள் தான் திருக்கைலாய பரம்பரை. அந்த புறச்சந்தான குறவர் பரம்பரையிலே வந்த உமாவதி சிவாச்சாரியருடைய சீடருக்கும் சீடருக்கும் சீடராகிய நம்முடைய குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்தியருடைய அந்த ஞான பரம்பரையிலே சிவஞான உபதேசம் பெற்று, சிவஞான தீக்கையும் பெற்று, சிவஞான பேருடைய நம்முடைய அந்த பேரும், அவர்கள் பெற்ற பேரும் சிவஞானம், அவர்களுக்கு வாய்த்த திருப்பெயரும் சிவஞானம். ஆக அப்படிப்பட்ட அந்த சிவஞான யோகிகள் அவர்கள் தான் வந்து அந்த உண்மை பொருளை நமக்கு உணர்த்துகின்றார்கள். அதுல வந்து சில பாடல்கள் நாம வந்து எடுத்து கூறும்படியாக இந்த நுணுக்கங்கள்லாம் சுவாமிகள் தான் காட்டியிருக்கின்றார்கள் சொல்லக்கூடிய பாடல்கள்ல வந்து மிக முக்கியமானவை இப்ப நம்ம வந்து பார்க்க இருக்கின்றவை. இந்த சுவாமிகள் உரையின் மூலமாக மட்டுமே உண்மை பொருளை உணரத்தக்க பாடல்களாக இருப்பவற்றில் மிக முக்கியமானவை நாம் இனி பார்க்க இருப்பவை என்று கூறிக்கொண்டு அவற்றையெல்லாம் நாம் அடுத்த சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் குருவர்களாலே என்று கூறிக்கொண்டு